الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب واذكروا إذ أنتم قليل مستضعفون في الأرض تخافون أن يتخطفكم الناس فآواكم وأيدكم بنصره ورزقكم من الطيبات لعلكم تشكرون وقال الله تبارك وتعالى ولا تفسدوا في الأرض بعد إصلاحها وادعوه خوفا وطمعا إن رحمة الله قريب من المحسنين وقال الله تبارك وتعالى إن الله مع الذين اتقوا والذين هم محسنون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تدخلوا الجنة حتى تؤمنوا ولا تؤمنوا حتى تحابوا أولا أدلكم على شيء إذا فعلتموه تحاببتم أفشوا السلام بينكم أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغلوم بغلشيوم அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானுவுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபௌ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இலங்கை வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனைக்குரிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்குரிய காரணம் என்ன என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு மிக தெளிவான ஒரு விடயத்தில் ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான நிலைமைகளில் முஸ்லிம்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது என்பதை நாம் அறிந்து நடந்து கொண்டால் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சோதனைகள், அவனுடைய கோபப்பார்வைகள், அல்லது அவன் தண்டிக்க நினைத்திருந்தால் அந்த தண்டனைக்குரிய பிடி நிச்சயமாக எங்களிலிருந்து அகற்றப்படும். ஒரு அடியான் அல்லாஹுடைய சோதனையிலிருந்து, அல்லாஹுடைய பிடியிலிருந்து தப்புவதற்குரிய வழிகள் மூன்று.
அந்த மூன்று வரிகளையும் அந்த மனிதன் பின்பற்றும் போது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துடைய இரக்கம், அவனுடைய ரஹ்மத் அந்த அடியானை நோக்கி வருகின்றது. முதலாவது என்ன? தொழுகையை நேரத்துக்கு அதனுடைய முறைகள், ஷரத்துகள், பருந்துகளை பேணித் தொழுவது. இரண்டாவது, யாருக்கெல்லாம் ஜக்காத்து கடமையோ அவர்கள் உரிய நேரத்தில் அந்த ஜக்காத்தை கணக்கிட்டு யார் ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதியோ அவருடைய கைகளில் கொண்டு போய் சேர்த்துவது. மூன்றாவது, எங்கள் அனைவர்களுக்கும் முன்மாதிரியாக வந்த ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எல்லா விடயங்களையும் முன்மாதிரியாக எடுப்பது. وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَأَطِيعُوا الرَّسُولَ لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், ரசூலுக்கு நீங்கள் இத்தாத்து செய்யுங்கள், அல்லாஹுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் ரஹ்மத்து செய்யப்படுவீர்கள், அல்லாஹுடைய இரக்கத்துக்கு உள்ளாகுவீர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே ஒரு முக்கியமான காலத்தில் நாம் இருக்கிறோம். தேர்தல் ஒன்று நெருங்கிக் கொண்டிருக்கின்ற காலம். இப்படிப்பட்ட ஒரு காலம், இதற்கு முன்பும் பல தேர்தல்களை நாம் சந்திக்காமல் இல்லை, வாழ்க்கையில் பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். ஆனால் அந்த தேர்தல்களில் இருந்து இது ஒரு வித்தியாசமானதாகவே முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையில் அமைந்திருக்கிறது என்பது அனைவர்களும் அறிந்த உண்மையாகும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட நிலைமைகள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் ஏற்படாமல் அல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்த முஸ்லிம்கள் இதைவிடவும் மிக பயங்கரமான ஒரு வாழ்க்கையை மக்காவுடைய காலத்திலே வாழ்ந்தார்கள். அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் மக்காவிலே இருந்த அந்த பயங்கரமான நிலைமையை சஹாபாக்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான். எதற்காக? பழைய நிலைமை உங்களுக்கு வராமல் இருப்பதற்காக, நீங்கள் அல்லாஹுக்கு நன்றியுள்ளவர்களாக மாறுவதற்காக. வல்குரு இஸ் அன்தும் கலீலுன், சஹாபாக்களை நினைவு கொள்ளுங்கள், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் சிறுபான்மையாக மக்காவிலே இருந்த காலத்தை. இஸ் அன்தும் கலீலும் முஸ்தபாஃபூன ஃபில் அர்த், பூமியிலே ரொம்பவும் பலகீனர்களாக கருதப்பட்டீர்கள், சிறுபான்மையாக இருந்தீர்கள், எதையும் சாதிப்பதற்கு வலுவற்றவர்கள் என்று கருதப்பட்டீர்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு பயம் இருந்ததென்றால், தகாஃபூன அன் யதஹத்தஃபக்கும் அன்னாஸ், குஃபார்கள் உங்களை வந்து பிடித்துக் கொண்டு போய்விடுவார்களோ, பறவைகள் வந்து அந்த பழங்களை உண்டுவிட்டு போவதை போன்று எதிரிகள் உங்களை அப்படியே அழித்து விடுவார்களோ என்று நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்கள். யார் உங்களை பாதுகாத்தது? அந்த நேரத்தில் உங்களுடைய பாதுகாவலன் ஒரு மனிதன் அல்ல, அந்த நேரத்தில் உங்களுடைய பாதுகாப்பன் உங்களை படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ். ஃபாவாக்கும் வாய்யதக்கும் பினஸ்ரி, உங்களுக்கு வாழ்வதற்குரிய அழகான வாழ்வு ஏற்பாடுகளை செய்து கொடுத்தான். உங்களுக்கு பல வழிகளிலும் அவனுடைய நுஸ்ரத்தை கொடுத்து, உதவியை கொடுத்து உங்களை உறுதிப்படுத்தினான். அது மட்டுமல்ல, அவ்வளவு நெருக்கடியாக பயந்து கொண்டிருக்கின்ற காலத்திலும் ரிசுக்கு உங்களுக்கு கஷ்டம் வரல, அழகாக வாழ்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டது, சாப்பாட்டுடைய வசதிகள், பொருளாதார ஏற்பாடுகள், வாழ்வதற்குரிய ஏற்பாடுகள் என்று எல்லா வகையான ஏற்பாடுகளும் அழகாக அல்லாஹ் செய்து கொடுத்தான். மிகவும் ஹலாலான நல்லவைகள் இருந்து அவன் உங்களுக்கு கொடுத்தான். எதற்காக? லஅல்லக்கும் தஸ்குரூன், பயத்தில் இருந்து நிம்மதியை ஏற்படுத்துவதே, கலக்கத்தில் இருந்து தெளிவை ஏற்படுத்துவதே, பஞ்சத்தில் இருந்து செழிப்பை ஏற்படுத்துவதே. எதற்காக? அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே முஸ்லிம்களாகிய நாம் இந்த நேரத்தில் மிக முக்கியமாக எங்களுடைய நாவுகளை பேணிக் கொள்ள வேண்டும். அதிகமானவர்களுடைய பேச்சு என்னவென்றால், அல்லாஹுவை மறந்த பேச்சுகளை அரசியல் களங்களில் பேசுகின்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை ஒட்டிய காலங்கள், சிறந்த நூற்றாண்டுகள், அதற்கு பிறகு வந்த சிறந்த சலபு சாலிஹீன்களுடைய காலத்திலும் ஆட்சிகள் இடம்பெற்றதுதான். ஹிலாபத்துடைய ஆட்சிகள், அதேபோன்று அமீருல் முஃமினீன்களுடைய ஆட்சிகள்லாம் உலகத்தின் பல பகுதிகளிலும் நடத்தப்பட்டது. அங்கெல்லாம் இந்த காலத்தில் இருப்பதை போன்ற சீரழிந்த அரசியல் கிடையாது. நேர்மையானவர்கள் இருந்தார்கள், மக்களின் மீது நீதி செலுத்தக்கூடியவர்கள் இருந்தார்கள். இன்று அரசியலை ஒரு குப்பை என்று ஒப்பிடப்படுகிறது. என்ன, அரசியலில் இரண்டு விடயங்கள் தான் பேசப்படும், புட்டும் வெட்டும் என்று சொல்வார்கள். புட்டு எது நான் செய்வேன் என்று புட்டு சுட்டுக் கொண்டே போவார். இது ஒன்று அரசியல் மேடையில், மற்றவர் செய்யவில்லை என்று வெட்டி கொண்டே போவார். புட்டும் வெட்டும் என்ற அடிப்படையில் இந்த அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய காலத்தை எடுத்தால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போங்கும், அவர்கள் தன்னுடைய சஹாபா பெருமக்கள் என்ன, எங்களுடைய முன்னோர்களுக்கு கற்றுக் கொடுத்த முறையும் என்ன, நான் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. நான் என்று பேச்சு வழக்கத்தில் பேசுவதையே வெறுப்பாக கருதியவர்கள் தான் எங்களுடைய தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் அரபி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை நான் போய் தட்டினேன். கேட்டார்கள், மன் ஃபில் பாப், யாரு கதவை தட்டுகிறீர் என்று கேட்கும் போது அண என்று சொன்னேன், நான் என்று சொன்னேன். என் அடிக்கடி அல்லாஹுடைய வீட்டுக்கு போகின்ற ஒரு மனிதர் நான், அதனால் என்னை இனம் கண்டிருப்பார்கள் என்று நினைத்து நான் என்று சொன்னேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதிலளிக்கிறார்கள், அண அண, நான் நானா, அது யாரு நான், அல்லாஹுடைய ரசூல் வெறுத்தார்கள் போலும். நான் இந்த பேச்சுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. நாங்கள் அடிமைகள், அல்லாஹுடைய அடிமைகள், அல்லாஹினால் படைக்கப்பட்ட மஹ்லூக்குகள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே முதலாவது எங்களுடைய ஈமான் சீராக வேண்டும். ஈமான் என்ன சீராக வேண்டும், யாரை கொண்டும் எதுவும் எங்களுக்கு உண்டாக போவதில்லை. ஒருவர் போவதனாலோ அல்லது அவரை தொடர்ந்து வைப்பதனாலோ அல்லது புதியவர் வருவதனாலோ அல்லது புதியவரை அனுப்புவதனாலோ எங்களுக்கு எந்த ஒரு விமோசனமும் வரப்போவதில்லை. இவைகள் எல்லாம் வெறும் வெளிரங்கத்தில் தெரியக்கூடிய அஸ்பாபுகள். எப்படி ரிஸ்குடைய தேவைக்காக ஒரு தொழில் செய்கின்றோமோ அல்லது எங்களுடைய உத்தியோகம் செய்கின்றோமோ, தொழில் எங்களுக்கு ரிஸ்க்கு தருவது கிடையாது, மருந்து எங்களுக்கு சுகத்தை கொடுப்பது கிடையாது, உத்தியோகம் எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பது கிடையாது, அது வெளிரங்கத்தில் உள்ள சபவைகள். தொழிலின் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு ரிசுக்கு கொடுக்கின்றான், மருந்தினூடாக அல்லாஹ் எங்களுக்கு சுகத்தை தருகின்றான். இது போன்று சிலரை வெளிரங்கத்தில் காட்சிக்காக வைத்திருக்கின்றான். அவர்களுடைய உள்ளங்களின் ஊடாக, செயல்களின் ஊடாக, உத்தரவுகளின் ஊடாக எங்களுக்கு இரக்கம் காட்டுவதும் எங்களுக்கு அடிப்பதும் அல்லாஹுடைய உத்தரவுதான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த கொள்கையை மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றான். அவன் சொல்லுகின்றான், உங்களுடைய வாக்குகளினால் ஒரு மனிதனை ஆட்சியில் அமர்த்திவிட முடியாது, உங்களுடைய வாக்குகளினால் ஒரு மனிதனை ஆட்சியிலிருந்து வீழ்த்திவிடவும் முடியாது, ஆட்சியில் அமர்த்துவதும் ஆட்சியில் கவிழ்ப்பதும் அல்லாஹுடைய கையில இருக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் கொடுப்பிருக்கிறார், நபியே நீங்க சொல்லுங்க, யா அல்லாஹ், நீதான் மன்னாதி மன்னன், உலகத்தில் உள்ள ஜனாதிபதிகளை மன்னர்களை தலைவர்களை நியமிப்பவன் நீதான், மாலிகுல் முல்க், நீ யாரை நாடுகின்றாயோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். துத்தில் முல்க மந்தஷா, எங்களுடைய வழிகாட்டி வழிகாட்டுகின்ற முறை இதுதான். எங்களுடைய உயிருக்கு சமமான, எங்களுடைய உயிரை விடவும் மேலான குர்ஆன் எங்களுக்கு போதிக்கின்ற போதனை இதுதான். ஆட்சியை தீர்மானிப்பவன் நீதான். தன்ஜிஉல் முல்க மிம்மன் தஷா, யாரிடமிருந்து ஆட்சியை பறிக்க வேண்டுமோ, யாரை பதவி கவிழ்க்க வேண்டுமோ அதை நீதான் செய்கின்றான். தன்ஜிஉல் முல்க மிம்மன் தஷா வதுஇஸ்ஸு மன் தஷா வதுஸில்லு மன் தஷா, நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய், நீ நாடியவர்களுக்கு இழிவை உண்டாக்குகின்றாய், எல்லா கயிறுகளும் உன்னுடைய கைவசம் இருக்கிறது, உன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறது, பியதிக்கல் கயிர் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சக்தியையும் வல்லமையையும் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே முஸ்லிம்களாகிய நாம் இந்த நாட்டிலே சிறுபான்மையினராக வாழுகின்றோம். வாக்குரிமை என்பது எங்களுக்கு தரப்பட்ட ஒரு உரிமை, எங்களுக்குரிய ஒரு ஹக்கு. எங்களுக்கு தேவையானவைகளை சாதிப்பதற்காக அல்லது எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படும் போது அந்த உரிமைகளை கோருவதற்காக அந்த வாக்குரிமை கட்டாயம் பயன்படுத்தப்பட வேண்டும். வாக்குரிமை இஸ்லாத்துக்கு விரோதமானதல்ல, அவர் நல்லவர் என்று சொல்லக்கூடிய காட்சி அல்ல, எங்களுடைய ஹுகூக்குகளை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம் அது. அந்த அமானிதத்தை கட்டாயம் நாம் பாவிக்கத்தான் வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே. ஆனால் பாவிக்கின்ற முறை என்ன? பாவிக்கின்ற முறை என்ன? வாக்குச்சீட்டு பதிவு செய்யும் இடத்தில் கூட யாரும் காணாமல் மறைத்துத்தான் பதிய சொல்லுகிறார்கள். ஆனால் ஊரெல்லாம் நான் இந்த நிறம், நான் இந்த கட்சி, நான் இந்த ஆதரவுக்காரன் என்றெல்லாம் பெறையடிச்சு அங்கு போய் ஒழித்து வாக்கு போடுகிறார். வாக்கு ஏன் ஒழித்து போட சொல்கிறார்கள்? அது ஒரு அமானிதம், அது ரகசியம், பாதுகாக்கப்பட வேண்டும். நீ எந்த கட்சி என்று வெளியிலே சொல்லி பத்தாதை உண்டாக்க தேவையில்லை. நீ எந்த அமைப்பில் உள்ளவன் என்று சொல்லி மக்களுக்கிடையிலே பிரிவினை உண்டாக்க தேவையில்லை. யாருடைய புகழையும் பேசி, யாருடைய குறையையும் சொல்லி, யாரையும் வெட்டி, யாரையும் நிறுத்தி நீ எதனையும் சாதிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆகவே அந்த உரிமை, அந்த அமானிதம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும். ரகசியமாக வாக்குரிமையை ரகசியமாக பாவிக்க வேண்டும். எங்களுடைய நிலைமை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். எங்களுடைய நாம் சிறுபான்மையராக இருக்கிறோம். இந்த இடத்தில் நம்முடைய நிலைமைகளில் ரகசியம் பேணினால்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எதிர்காலத்தில் அது ஒரு வெற்றிகரமான நிலைமையாக மாற்றுவான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சஹாபா பெருமக்களுக்கும், சஹாபா பெருமக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் மக்காவிலே இருந்த காலத்தில் எதிரிகளாக இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் தலைமை பீடங்களில் இருக்கும்போது அவர்களும் சில ஆதரவான சாதகமான போக்குகளை கையாண்டார்கள். எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தாவத்துடைய பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். கடுமையான எதிர்ப்பு அங்கே கிளம்புகிறது. அவர்களுக்கு பல்வேறு புகழ்களை கொடுத்த அதே நாவுகள் அவர்களை இகழ ஆரம்பித்தது. ஊரை பிரிப்பவன், சூனியக்காரன், குடும்பங்களை பிரிப்பவன் என்றால் அவர்களுக்கு பல வகையான பெயர்கள் சூட்டப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில்தான் உலகின் அக்காலத்து வல்லரசுகளாக திகழ்ந்த ரோமர்களும் பாரசீகர்களும், ரோம் ஒரு வல்லரசி, பாரசீகம் இன்னொரு வல்லரசி, இந்த இரண்டு வல்லரசுகளுக்கும் இடையில் அடிக்கடி யுத்தங்கள் மூளும். முஸ்லிம்களை பொறுத்தவரையில் ரோமர்களும் குஃபார்கள் தான், பாரசீகர்களும் குஃபார்கள் தான். இருந்தாலும் ரோமர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அஹ்லுல் கிதாபுகள், யஹூ அவர்கள் கிறிஸ்துவர்கள், ஏதோ ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் நபிகளின் விஷயத்தில் வித்தியாசப்பட்டவர்கள், அவர்கள் இன்ஜீலை பின்பற்றக்கூடியவர்கள் என்ற வகையில் முஸ்லிம்கள் ரோமர்களுக்கு ஆதரவளிப்பார்கள். முஸ்லிம்கள் ரோமர்களுக்கு ஆதரவளிப்பதனால் உனக்கு எதிரி நமக்கு நண்பன் என்ற வகையில் குஃபார்கள் எல்லாம் பாரசீகர்களுக்கு ஆதரவளித்தார்கள். ஒரு கட்டத்தில் பாரசீகர்களுடைய கை ஓங்கி இருந்தது. எடுக்கின்ற சிறிய பெரிய யுத்தங்கள் அனைத்திலும் ரோமர்கள் படு தோல்வி கண்டார்கள். எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் பயந்தார்கள் என்றால் இதற்கு பிறகு ரோமர்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்களா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு படு தோல்வி ஹிரக்கல் மன்னருக்கெல்லாம் ஏற்பட்டது. இந்த காலத்திலே மக்காவில் உள்ளவர்கள், அவர்கள் அங்கே ரோமும் இல்லை, பாரசீகமும் இல்லை, ஆனால் ரோமில் இருந்தும் பாரசீகத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளை வைத்துத்தான் இவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ரோமுக்கு எங்கேயாவது ஒரு இடத்தில் வெற்றி கிடைத்தால் முஸ்லிம்கள் சந்தோஷப்படுவார்கள், பாரசீகர்களுக்கு வெற்றி கிடைத்தால் மக்காவில் உள்ள குஃபார்கள் சந்தோஷப்படுவார்கள். ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம், சட்டத்திட்டங்கள் எல்லாம் பூர்த்தியான முறையில் அறிவிக்கப்படாத காலம், முழுமையாக ஈமானை பற்றி பேசுகின்ற காலம், குர்ஆனிலே வரக்கூடிய ஆயத்துகள் ஈமானுடைய பேச்சு பேசுகின்ற ஆயத்துகள் தான். இந்த நேரத்திலே ரோமர்கள் தோல்வியடைந்து பாரசீகர்கள் பாரிய வெற்றி கண்ட ஒரு செய்தி மக்காவுக்கு வந்து சேருகிறது. சைதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் முஸ்லிம்களும் மனமுடைந்து போகிறார்கள். நாம் ஆதரித்த ரோமர்கள் படுதோல்வி அடைந்து விட்டார்கள். அல்லாஹுடைய ரசூலிடத்திலே போய் சொல்லுகிறார்கள். குர்ஆனுடைய வசனம் இறக்கப்படுகிறது. அலிஃப் லாம் மீம் குலிபத்தில் ரூம் ஃபீ அதனல் அர்தி வஹும் மின் பஅதி கலபஹும் சயக்லிபூன். ரோமர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று ரோமர்களுக்கு தோல்வி, குலிபத்தில் ரூம். ஆனால் இந்த தோல்விக்கு பின்னால் மிக விரைவில் அவர்கள் தலை நிமிரப் போகிறார்கள். في ادنى الارض وهم من بعد غلبهم سيغلبون ரோமர்கள் இன்று தோற்றாலும் ரோமர்கள் வெகு விரைவில் பாரசீகர்களை வெற்றி கொள்ளப் போகிறார்கள். அந்த வெற்றி அவர்களுடைய வெற்றி அல்ல, ரோமர்களுடைய பலம் அல்ல, ரோமர்களிடத்தில் இருக்கும் ஆயுத பலம் அல்ல, ரோமர்களிடத்தில் இருக்கும் திறன் அல்ல, அல்லாஹுடைய உதவியை கொண்டு, பினஃபுரில்லா, அல்லாஹுடைய உதவியை கொண்டு அவர்கள் வெற்றியடைய போகின்றார்கள். நாடியவர்களுக்கு அவன் உதவி செய்வான். அல்லாஹ் அதனுடைய தொடரிலே சொல்லுகின்றான், ரோமர்கள் மிக விரைவிலே வெற்றி கொள்ளப் போகின்றார்கள். அதற்கு காலமும் நிர்ணயித்தான், காலமும் நிர்ணயித்தான். எந்த அளவுக்கு என்றால், அன்று ரோமர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் படு தோல்வி அனைத்தையும் பறிகொடுத்து, ஆட்சியையும் பறிகொடுத்து, நிலத்தையும் பறிகொடுத்து, உரிமைகளையும் பறிகொடுத்து, பாரசீகர்கள் ரோமர்களை ஏறி மிதிக்கின்ற காலம் அல்லாஹ் அறிவிக்கின்றான். சில ஆண்டுகளில் ரோமர்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. அந்த நாளிலே முஃமின்களும் சந்தோஷப்படுவார்கள். அந்த வெற்றி வரும் நாளிலே முஸ்லிம்களும் சந்தோஷப்படுவார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளியே போகின்றார்கள். முஸ்னத் அஹ்மதிலும் திருமிதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் கேட்கின்றார்கள், வெகு விரைவிலே ரோமர்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது, வெகு விரைவில் வெற்றி கிடைக்கப் போகிறது. காபிர்கள் கேட்கின்றார்கள், ரோமர்களுக்கு வெற்றியா? படு தோல்வி அடைந்து தலை நிமிர முடியாமல் இருக்கும் இவர்கள் திரும்பவும் வெற்றி அடையவா? அப்பொழுது அங்கே செய்தி கிடைக்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார், கேட்கப்படுகிறது, எவ்வளவு காலத்தில் வெற்றி? சொன்னார்கள், 7 ஆண்டுகளில வெற்றி அடைவாங்க. திரும்ப 7 ஆண்டுகளில் ரோமர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதற்காக ஆரம்ப காலத்தில் ஒட்டம் பிடிப்பது தடையாக இருக்கல்ல, அது தடையாக இருக்கல்ல, இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம். பின்புதான் அது தடை விதிக்கப்பட்டது, ஹராமாக்கப்பட்டது. அதனால் 7 ஒட்டகங்கள் அல்லது 8 ஒட்டகங்கள் அவர்கள் பந்தயம் பிடிக்கின்றார்கள். 7 வருடம் கழிந்து விடுகிறது. ரோமர்கள் வெற்றி பெறவில்லை, ரோமர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப கவலையுடன் வருகிறார்கள். யா ரசூலல்லா, நான் குஃபாரிகளுடன் இப்படி ஒரு போட்டி போட்டிருக்கிறேன், 7 வருடத்தில் வெற்றி அடைவார்கள் என்று சொல்லி அவர்களுடன் போட்டி போட்டேன், ஆனால் அவர்கள் வெற்றி அடையவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அபூபக்கரிடத்தில் கேட்கிறாங்க, 7 வருஷத்தில் வெற்றி என்று யாரு சொன்னது? என்று சொல்லும் போது அந்த வார்த்தை 9 வருடங்கள் வரை போகலாம், 10 வருடங்கள் வரை போகலாம். அப்பொழுது சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்பவும் அந்த காபிர்களுடன் போய் பேசுகின்றார்கள், இன்னும் 2 அல்லது 3 வருடங்கள் அவகாசம் தாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, மிகப்பெரிய ஒரு மாற்றம், நிலைமை தலைகீழாக மாறுகின்றது. அங்கே என்ன வருகிறது என்றால், ரோமர்களுடைய பாரிய வெற்றி செய்தி மக்காவுக்கு வந்து சேருகின்றது. பாரசீகர்கள் படுதோல்வி அடைந்து ரோமர்கள் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். இந்த முஸ்லிம்களுக்குரிய சந்தோஷமான செய்தி மக்காவை வந்து சேருகிறது, அல்லது மதீனாவுக்கு அதுக்குள்ளே ஹிஜ்ரத் போய்விட்டார்கள், மதீனாவை வந்து சேருகிறது. அந்த சேருகின்ற நாள் முஸ்லிம்கள் பத்ரிலே வெற்றி பெறுகின்ற நாள். இங்கு உள்ளூரில் முஸ்லிம்கள் பத்ரிலே வெற்றி பெறுகின்றார்கள். அங்கிருந்து ரோமர்களுடைய வெற்றி செய்தி வருகிறது. அந்த நாளில் முஃமின்கள் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய நாள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருந்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சிகளுக்கு இடையிலே அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான். அந்த விஷயத்தை ஞாபகமூட்டுவதற்காகத்தான் இந்த சரித்திரத்தையே சொல்லுகிறேன். அந்த விடயம் என்ன? அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஆட்சியை தீர்மானிப்பதும், தற்பொழுது யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டும், யாரை பின்பு ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு தகுதியானவர், யார் ஆட்சிக்கு தகுதி இல்லை, இந்த முடிவெடுக்கும் முழு அதிகாரமும் அல்லாஹ்வுக்குரியது. லில்லாஹில் அம்ரு மின் கபலு வ மின் பாத், முழு விடயங்களையும் தீர்மானிக்கின்ற அதிகாரம் அல்லாஹுடைய கைவசம் இருக்கிறது என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். ஆக நம்முடைய உள்ளங்களை சீராக்க வேண்டும். எந்த ஒரு ஆட்சியாளன் இருப்பதாலோ போவதாலோ, புதியவர் வருவதாலோ புதியவர் வருவதை தடுக்கப்படுவதாலோ எங்களுக்கு எந்த ஹைரும் உண்டாக போறல்ல, எந்த சர்வம் உண்டாக போறல்ல. எப்பொழுது எங்களுக்கு ஹைர் உண்டாகும் என்றால், முஸ்லிம்களாகிய நாங்கள் ஆட்சியாளனை நியமிக்கும் அந்த மாபெரிய வல்லன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடன் தொடர்பை சீராக்காத வரை. அல்லாஹுவை கோபித்துக் கொண்டு எவ்வளவு பெரிய ஆட்சியாளரை அமர்த்தினாலும், எவ்வளவு பெரிய புத்தி சாதுரியம் உள்ள படித்தவரை அவரைத்தாலும், ஒரு நாளும் அவரை கொண்டு எங்களுக்கு வெற்றியோ சந்தோஷமோ நிம்மதியோ ராகத்தோ உண்டாகாது. வெற்றியும் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் அல்லாஹுவை நாங்கள் சந்தோஷப்படுத்தினால். அதனால் தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அன்றாட வாழ்விலே நடைபெறுகின்ற கவலையான விஷயங்களின் போது அவர்கள் அந்த நிலைமைகளை சீராக்குகின்ற முறையை சொல்லி காட்டுகின்றார்கள். ஹதரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், நானும் என்னுடைய மனைவியும் சந்தோஷமாக வாழுவோம், திடீரென்று மனைவி என்னுடன் முரண்படுவாள், திடீரென்று முரண்படுவாள், என்னை மாலையில் சந்தோஷமாக வரவேற்றவள் காலையில் என்னுடன் சண்டை பிடிப்பாள், நான் சொல்வதற்கு வழிபடாமல் இருப்பாள். அதே போன்று என்னுடைய வாகனம் செல்ல பிள்ளை கொண்டு வளர்க்கக்கூடிய வாகனம் திடீரென்று போக மறுத்து உட்கார்ந்து விடும், எனக்கு ரொம்ப ஆத்திரம் வரும், நான் மனைவி அடிக்க போறதும் இல்லை, வாகனத்தை உடனடியாக அடித்து மிரட்டி எழுப்ப போறதும் இல்லை, நான் உடனடியாக அல்லாஹுவுக்கு இஸ்திக்ஃபார் செய்வேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹுவிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வேன். மனைவி முரண்பட்டால் ஏன் இஸ்திக்ஃபார் செய்யணும், வாகனம் போக மறுத்தால் ஏன் இஸ்திக்ஃபார் செய்யணும்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள், இந்த வாகனத்தை எந்த ரப்பு எனக்கு சொந்தமாக்கி தந்தானோ, இந்த மனைவியை எந்த ரப்பு எனக்கு முடிவு செய்து தந்தானோ, அந்த ரப்புடன் நான் உறவை முறித்துக் கொண்டதனால் எனக்கு வசப்படுத்தப்பட்ட இந்த மஹ்லூக் எனக்கு இசைவாக நடக்க மறுக்கிறது. படைத்தவருடைய தொடர்பை சீராக்கினால், இஸ்திக்ஃபார் செய்தால், இன்று முரண்பட்ட மனைவி நாளை சந்தோஷப்படுவாள், இன்று மறுக்கும் அந்த வாகனம் நாளை எனக்கு உரியதாக மாறிவிடும், எனது கட்டளைகளுக்கு அடிவணியும். இதே போன்றுதான் ஆட்சியில் எவரும் இருக்கலாம், எவரும் வரலாம், எவரும் போகலாம், முஸ்லிம்களுடைய வெற்றி அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதில் தான் தங்கியிருக்கிறது. இதை விட்டுவிட்டு நாங்கள் சந்திகளில் இருந்து மஹ்லூக்குடைய பெருமையை பேசிக் கொண்டால், நான் அதை செய்தேன், நான் இதனை செய்தேன், எங்களுடைய ஆட்சியில் அது, அவருடைய ஆட்சியில் இது, முன்பு இருந்து அவர் இப்படி செய்தார், இந்த கதைகள் எல்லாம் முஃமின்களுக்கு தகுதியான ஒரு கதையே அல்ல. அல்லாஹுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்களிடத்தில் இருந்த தூய எண்ணத்தை, இஹ்லாஸை, மக்களுக்கு செய்கின்ற சேவைகளில் அணுவளவு கூட மக்களிடத்திலிருந்து பெருமையை பெயரை எதிர்பார்க்காத ஆட்சியாளர்களாக இருந்தார்கள் என்பதை சரித்திரத்தில் படிக்கலாம். ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் ஆட்சியில் அமர்த்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஆட்சி எப்படி கிடைக்கின்றது? உமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய ஆட்சி, அவர்களுடைய மைத்துனர் அதற்கு முன்னால் ஆட்சியில் இருந்தார். அவர் தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கும் போது அங்கிருக்கக்கூடிய முக்கிய பாதுகாவலரை கூப்பிட்டு சொல்கிறார், எனக்கு பிறகு என்னுடைய மைத்துனர் உமர் இப்னு அப்துல் அசீஸை ஆட்சியில் அமர்த்த வேண்டும். ஆனால் நிச்சயமாக தெரியும், அவரை அமர்த்தும் போது என்னுடைய சகோதரன் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் போட்டியாக நிற்பார். அதனால் நாம் என்ன செய்வோம், முதலில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவருடைய ஆட்சிக்கு பின்னால் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் என்று எழுதி வைத்து விடுவோம், என்னுடைய மௌத்துக்கு பிறகு புதிய தலைவர் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படும் போது இந்த முறையில் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார். அதற்கு பிறகு அவர் வஃபாத்தாகி விடுகிறார். ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கு தெரியும், அண்ணனுக்கு பிறகு எனக்குத்தான் ஆட்சி கிடைக்கும் என்று. ஆனால் பாதுகாவலர் அறிவிப்பாளர் அறிவிக்கிறார், அடுத்த அமீராக நாம் உமர் இப்னு அப்துல் அசீஸை நியமித்திருக்கின்றோம், அவருக்கு பிறகு ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கை நியமித்திருக்கிறோம். மஜ்லிஸின் இரண்டு பகுதிகளில் இருந்து இரண்டு சப்தங்கள் வந்தது, இரண்டும் ஒரே சப்தம் தான், ஆனால் இருவருடைய உள்ளங்களும் வேறு வேறு. ஒருவர் யார், உமர் இப்னு அப்துல் அசீஸ், மற்றவர் யார், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக். இருவரும் சொன்ன வார்த்தை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யாரும் பட்டாசி போட்டு வெடித்து கொளுத்தி அங்கே சந்தோஷம் கொண்டாடல, தெரிவு செய்யப்பட்ட உமர் இப்னு அப்துல் அசீஸும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சந்தோஷத்திலே பாவிக்கின்ற வார்த்தை அல்ல, துன்பத்தின் போது துக்கத்தின் போது பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை. ஆனால் அவர் இன்னா லில்லாஹி சொன்னது எதற்காக? என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கே நான் கியாமத்தில் பதில் சொல்வது எப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது, என்னுடைய மனைவி ஒரு அமானிதம், என்னுடைய பிள்ளைகள் ஒரு அமானிதம், இவர்களை பற்றி கியாமத்தில் கேள்வி கேட்கப்பட்டால் அதற்கு நான் பதில் சொல்வது எப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது சமுதாயத்தின் மாபெரிய ஒரு சுமை எனது தலையில் சுமத்தப்பட்டிருக்கிறது. இது பெரிய ஒரு முசீபத். மறுபக்கத்தில் பேராசையுடன் இருந்தார் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக். அவர் இன்னாலில்லா சொன்னது, எனக்கு வரவேண்டிய ஆட்சி அவருக்கு போய்விட்டது என்ற கவலையினர். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் முஹ்லிஸுகளுடன் முத்தகீங்களுடன் ரப்பு இருக்கின்றான். இதனால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் எதிர்பார்க்காத இருந்த அவருக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். இதுதான் குர்ஆனுடைய வழிகாட்டலில் உள்ள அரசியல்வாதிகள், முஸ்லிம் அரசியல்வாதிகளுடைய போக்கு இதுதான். இவர் என்ன செய்ய ஆரம்பித்தார், இவருக்கு தெரியும் வெறும் பொருளாதாரத்தை சீராக்குவதை கொண்டு மட்டும் மக்களை கட்டியெழுப்ப முடியாது, பணத்தை நிறைய நாட்டிலே கொண்டு வந்து சேர்ப்பதை கொண்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது, மக்களுக்கு ஆஹிராவுடைய சிந்தனையை உண்டாக்கணும், கபருடைய சிந்தனையை உண்டாக்கணும், உலக பற்ற வாழ்க்கையை அவர்களுக்கு போதிக்கணும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பயான்களை எடுத்து பார்த்தால் அவர்களுடைய பேச்சுகள் அனைத்தும் இன்னும் சில நிமிடங்களில் கபருக்கு போகின்றவருக்கு உணர்த்தும் உணர்வாகவே அது இருக்கும். இந்த உணர்வினால் அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய சிந்தனையில் ஆள ஆரம்பித்தார்கள். மௌத்துடைய சிந்தனை காலையிலும் கொடுக்கப்பட்டது, மாலையிலும் கொடுக்கப்பட்டது. இதனால் மக்களுக்கிடையில் மோதல் தவிர்க்கப்பட்டது, மக்களுக்கிடையில் சண்டை இல்லை, ஒருவருக்கொருவர் புறம் பேசுவதில்லை, யாரும் மற்றவரை பற்றி தவறாக யூகிப்பதில்லை, யாரும் யாருக்கும் அநியாயம் செய்வதில்லை. ஏன் அனைவருக்கும் அடுத்த நிமிடம் நான் ஒரு கபிராளியோ என்ற ஒரு சிந்தனை ஏற்பட்டது. இதனுடைய விளைவுதான், நத்தீஜாதான் மக்களிடத்தில் நேர்மை ஏற்பட்டதனால் ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஆட்சி காலத்தில் ஒரே ஆற்றிலே நீர்த்தேக்கத்தில் ஆடும் ஓடாயும் ஒன்றாக தண்ணீர் பருகியது. மக்களிடத்தில் நீதியும் நியாயமும் உண்டாகும் போதே மக்களுடைய பிரயோசனத்துக்காக படைக்கப்பட்டிருக்கும் இந்த மஹ்லூக்களிடத்திலும் அல்லாஹ் நியாய உணர்வை ஏற்படுத்துகின்றான். இது மட்டுமல்ல, ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில் கூட்டு ஜகாத் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுமார் 2.5 வருஷங்கள் அவர்களுடைய ஆட்சி, 2வது வருடம் ஆகும் போதே ஜகாத்தை எடுக்க யாருமே ஆட்கள் கிடையாது. ஜக்காத் வசூலிக்கப்பட்டது, ஜக்காத்தை ஒன்று சேர்த்துகிறார்கள், தனவந்தர்கள் அனைவர்களும் அவர்களுடைய ஜக்காத்தை ஹலீஃபாவிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். ஜக்காத்தை பங்கிட ஊழியர்கள் சென்றால் யாரும் ஜக்காத்தை வாங்க மறுக்கின்றார்கள். ஏன், சிலர் சொல்லுவார்கள் முந்தைய வருடத்தின் ஜக்காத்தினால் அவர்களுடைய எல்லா கஷ்டங்களும் போக்கப்பட்டது என்று. அதுவல்ல உண்மை, மனிதனுடைய தேவையை ஒரு வருடத்துடைய கூட்டு ஜக்காத்தினால் பூர்த்தி செய்ய முடியாது. மக்களிடத்தில் துனியாவுடைய ஆசை குறைக்கப்பட்டது, இதனால் ஹவாவுக்காக கடன் எடுப்பவர்கள் குறைந்து விட்டார்கள், ஆடம்பர வாழ்க்கைக்காக கடனாளி ஆகுபவர்கள் குறைக்கப்பட்டார்கள், ஜக்காத்து வாங்குவதற்கு மக்கள் பயந்தார்கள், ஜக்காத்து மிஞ்சி விடுகின்றது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடுத்த கட்டம் தீர்மானிக்கின்றார்கள், ஜக்காத்துடைய பணத்தை வாங்க இந்த நாட்டிலே யாரும் இல்லை. அதனால் கூதல் காலங்களிலே மலை மேடுகளில் வாழக்கூடிய பறவைகள் தீனி இல்லாமல் கஷ்டப்படும், அதனால் இந்த ஜக்காத்துடைய பணத்தினால் தீனிகளை வாங்கி அங்கே குளிர் காலத்தில் ஐஸ் கட்டிகள் விழும் அந்த காலம், அந்த காலத்திலே தீனியை கொண்டு போய் மலையிலே தூவார்கள். பறவைகளுக்கு தீனி போட்ட ஒரு ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மக்களுக்கு தேவை இருக்கும் போதே, மக்கள் பட்டினியிலே வாழும் போதே சம்பத்தம் அளிப்பதற்காக பெருமைக்காக பறவைக்கு கொண்டு போய் தீனி போடல, மக்களுடைய தேவைகள் பூர்த்தி, மக்கள் ஜக்காத்தை வாங்குவதற்கு யாரும் தயாரில்லை, அந்த நிலையிலேதான் அவர்கள் பறவைகளுக்கு தீனி போடுகின்றார்கள். இன்றும் துருக்கியில் அதை பின்பற்றி அங்குள்ள பிரதமர் குளிர்காலத்திலே பறவைகளுக்கு தீனி போடுகின்ற அந்த பழக்கத்தை கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹுடைய அச்சம் உள்ள ஆட்சியாளர்கள், அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவர்கள் ஒரு நாளும் புகழையோ பெருமையோ எதிர்பார்க்காதவர்கள். ஆனால் இன்றைய அரசியல் அதுக்கு நேர்மாற்றம், தலைகீழ், வாயை திறந்தாலே பேசுவது நான் 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 செய்தேன், என்னை விட்டால் ஆள் இல்லை, சிறு மட்டத்தில் இருந்து பெரும் மட்டம் வரை அனைத்தும் அல்லாஹுவை மறந்த பேச்சுக்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு விதவை தாய் வருகிறார். விதவை தாய், அவளுக்கு 4 பெண் பிள்ளைகள், நாலு பெண் பிள்ளைகளுக்கு ஒரு தாய். இவர் வந்து உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் உதவி கேட்கின்றார். கலீஃபா அவர்களே, நாலு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவர்களுக்காக நீங்கள் கட்டாயம் உதவி செய்யணும். இன்று அந்த நிலைமை ஏற்பட்டிருந்தால் எத்தனை ஊடகங்களில் அது காட்டப்பட்டிருக்கும். இத்தனை விதவைகளுக்கு நாலு வீடு கட்டி கொடுத்து விட்டோம், அது வாழ்நாள் பூராகவும் பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கும். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். அந்த சந்தோஷத்திலே அந்த தாய் அல்லாஹுவை புகழ்ந்தாள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய ரப்பு அவனுடைய மிக பெரும் கிருபையினால் எனக்கு இந்த உதவி செய்தானே என்று புகழ்ந்தாள். அதற்கு பிறகு இன்னும் ஒரு சில நாட்களில் அல்லது ஒரு சில நேரங்களில் ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூன்றாவது மகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள். இப்பொழுது அந்த தாயுடைய பேச்சு வித்தியாசப்படுகிறது. ஹலீஃபாவே, மூன்று மகளுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கே நன்றி என்றால் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரேயடியாக நாலு பேருக்கும் கொடுக்காம கட்டம் கட்டமாக தந்தது இருக்குத்தான். நாலு பேருக்கும் கொடுத்தாலும் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் உனக்கு ஞாபகம் வருகிறதா? நாலு பேருக்கும் கொடுத்தது அல்லாஹ் என்று நீ சொல்ல போறியாத பார்க்கத்தான். இப்பொழுது நீ என்னை புகழ்ந்து விட்டாய், அதனால் மூணு மகளுக்கு உதவி செய்திருக்கிறேன். அந்த மூணு பேரும் சேர்ந்து நாலாவது ஆளை கவனித்துக் கொள்ளட்டும் என்று திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். குர்ஆனுடைய வழிகாட்டலில் வளர்ந்த சிறந்த அரசியல்வாதிகள் அல்லாஹுடைய நல்லடியார்களே. ஆகவே அந்த துறையில் ஈடுபடுபவர்களும் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தும் நோக்கத்தில் ஈடுபடணும். அரசியலில் அரசியல் சம்பந்தமாக இருக்கின்ற நாம் நிச்சயம் வாக்குறுதிகளை நாம் அளிக்கத்தான் வேண்டும். எங்களுடைய வாக்கு உரிமையை நாம் பயன்படுத்தத்தான் வேண்டும். அது ஒரு அமானிதம், எங்களுடைய உரிமையை கேட்பதற்குரிய ஒரு பலம். ஆனால் அது ரகசியமாக எங்களுடைய நிலைமை பாதுகாக்கப்படணும். நாங்கள் யாருடையவர், எவருடையவர், எவருக்கு சார்பு என்பது வெளியில் தெரியாமல் இருப்பதுதான் இந்த காலத்தில் முஸ்லிம்களுக்குரிய மிக ஒரு புத்திசாலித்தனமான செயல்பாடாக அமையும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதை தவிர்த்து நாம் வாய்விட்டு பேச ஆரம்பித்தால் அதிகமாக புறம் பேசிவிடுவோம். ஆயிரக்கணக்கான புறம், அவர் வெற்றி பெற்றாலோ இவர் வெற்றி பெற்றாலோ இவருக்கு ஒரு சதமும் கிடைக்க போறதில்லை. இவர் பேசி முடிச்சிருக்கிறார் ஒரு மாதத்தில் ஆயிரக்கணக்கான புறம், ஆயிரக்கணக்கான கோல். இங்கிருந்து அங்கே மூட்டி வைப்பது, அங்கிருந்து இங்கே மூட்டி வைப்பது, நீளத்துக்கும் தலைய காற்றது, பச்சைக்கும் தலைய காற்றது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அங்கேயும் குழப்பிறது, இங்கேயும் குழப்பிறது. இது முஸ்லிம்களுக்குரிய ஒரு செயல்ல, முஸ்லிம்களுடைய பண்பாடல்ல, நல்லவனுடைய பழக்கம் அல்ல. அல்லாஹுடைய நல்லடியார்களே, சலஃபு சாலிஹீன்களில் ஒருவர் குறிப்பிடுகின்றார், நாளை மஹ்ஷருடைய நிலைமை என்னவென்று சொன்னால் எங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய தகப்பன் ஒரு பக்கத்தில் இருப்பான், தாய் இன்னொரு பக்கத்தில் இருப்பார், எங்களுடைய மிக நேசமாக இருந்த மனைவி இன்னொரு பக்கத்தில், மகன் ஒரு பக்கத்தில், மகள் ஒரு பக்கத்தில். நன்மையை தேடி அலைகிறார்கள். நன்மையின் தாகம், நன்மையின் பசி, அவர்கள் ஒரு நன்மை கிடைக்காதா தடுமாறிக் கொண்டிருப்பார்கள். அந்த அன்புக்குரியவர்களுக்கு ஒரு நன்மை இவரால் கொடுத்துக் கொள்ள முடியாது. அதே நேரம் இவர் தன்னுடன் விரோதியாக இருந்தவர்களுக்கு நன்மைகளை பங்கீடு செய்வார், தன்னுடைய விரோதிக்கு நன்மைகளை பங்கிடுவார். எதனால்? விரோதியை பற்றி புறம் பேசினார், விரோதியை பற்றி கோல் சொன்னார், விரோதிக்கு அநியாயம் செய்தார். அன்புக்குரியவர்கள் ஏங்க ஏங்க விரோதிக்கு அன்பளிப்பு செய்வதென்று சொன்னால் அந்த மஹ்ஷருடைய நிலைமை என்ன என்று சிந்தித்து பாருங்கள். இதனால் தான் மஹ்ஷருடைய அந்த நாளுக்கு யௌமு தகாபுன் என்ற பெயர் கொண்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அழைத்திருக்கின்றான். ஆகவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியான கட்டத்தில் முஸ்லிம்களாகிய நாம் எங்களுடைய நிலைமையை வெளியிலே கொண்டு வராமல், எங்களுடைய நிலைமையை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டி குழப்பங்களை உண்டாக்கி அநாகரீகமான செயல்களில் ஈடுபட்டு நாளை பிரச்சனைகள் உருவாகுவதற்கு காரண கருத்தாக்களாக இருக்காமல், நாங்கள் யாரோ ஒருவரை தீர்மானித்திருப்போம், அந்த தீர்மானத்தை ரகசியமாக வைத்திருப்போம், அல்லாஹ்விடத்தில் சரியான முடிவை கேட்போம், தஹஜ்ஜுதில் அழுவோம், இஸ்திக்ஃபார் செய்வோம், அழுது இஸ்திக்ஃபார் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விடிவை ஏற்படுத்துவான். தஹஜ்ஜுதில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் வீணாகுவதில்லை, தஹஜ்ஜுதில் வடிக்கப்படுகிற கண்ணீர்கள் ஒரு நாளும் அநியாயமாகுவதில்லை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் மன்னர் இருக்கிறார், அவருடைய தகப்பன் ஒருவருடன் நெருங்கிய உறவு வைத்திருந்தார், யஹ்யா இப்னு காலித் அல் பர்மக்கி அவருடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார். அந்த தொடர்பினார் ஹாரூன் ரஷீத் மன்னர் பிறந்த அந்த சிறு பிராயத்திலே யஹ்யா இப்னு காலிதுடைய மனைவியிடத்தில் பால் குடிக்க அனுப்பியிருந்தார். இதனால் பால்குடி உறவில் அந்த யஹ்யா இப்னு காலித் தகப்பனாக மாறுகிறார், அவருடைய மனைவி தாயாக மாறுகின்றால். பிற்காலத்தில் ஹாரூன் ரஷீது மன்னர் ஆட்சிக்கு வருகின்றார். வந்ததற்கு பிறகு தனக்கு பாலூட்டிய அந்த தாயும் தந்தையும் அந்த இருவர்களுக்கும் மரியாதை செய்கிறார். யஹ்யா இப்னு காலிதுடைய பெயரை சொன்னாலே என்னுடைய தகப்பன் அப்படி என்று பெருமூச்சு விடுவார்கள். ஹஜரத் ஹாரூன் ரஷீத் அந்த மன்னர், அந்த ஹலீஃபா பின்னால் என்ன செய்கிறார், யஹ்யா இப்னு காலிதுக்கு அவருடைய அமைச்சரவையில் பெரும் இடம் கிடைக்கிறது. அரசாங்கத்தின் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக, அரசாங்கத்தின் கொள்கைகளை தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக யஹ்யா இப்னு காலித் விளங்குகின்றார். கொஞ்ச நாளையிலே என்ன நடக்கின்றது, ஹாரூன் ரஷீது மன்னருக்கும் பராமிக்கா வந்த யஹ்யா இப்னு காலிதுடைய கபீலாக்களுக்கும் இடையில் ஒரு பெரிய சண்டை மூளுகிறது. அந்த சண்டை எங்கு வரை வந்துவிட்டதென்றால், தகப்பன் மகன் என்ற உறவில் இருந்த ஹாரூன் ரஷீத் மன்னருக்கும் யஹ்யா இப்னு காலிதுக்கும் இடையில் பாரிய ஒரு இடைவெளியை ஏற்படுத்திவிட்டது. அதனுடைய பிரதிபலன் மந்திரியாக வைத்திருந்த யஹ்யா இப்னு காலிதை ஹாரூன் ரஷீத் சிறையில் அடைக்கிறார். அவருக்கு முடிவு ஆயுட்கால தண்டனை. அவருடைய மகன் இருந்தார், யஹ்யா இப்னு காலிதுடைய மகன், மகனுக்கு மரண தண்டனை நியமிக்கப்படுகின்றது, தூக்கிலிடப்படுகின்றார். சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், யஹ்யா இப்னு காலிதும் அவருடைய மகனும் சிறைக்குள்ளே கதைத்துக் கொள்கிறார்கள், தகப்பனே நாங்கள் ஒரு காலத்தில் நல்ல ஒரு குடும்பத்திலே இருந்தோம், மக்களுக்கு நல்லதை செய்தோம், தீயதில் இருந்தவர்களை தடுத்தோம், அதற்கு பிறகு ஆட்சியில் அமர்த்தப்பட்டோம், முழு நாட்டையும் நாங்கள் ஆண்டோம், இன்று நாங்கள் ஜெயில் அடைக்கப்பட்டிருக்கிறோம், இதோ நான் இன்றோ நாளையோ தூக்கில் தொங்க இருக்கிறேன், இது எதனால் இந்த நிலைமை ஏற்பட்டது என்று கவலையுடன் தகப்பனிடத்தில் கேட்கிறார். யஹ்யா இப்னு காலித் அந்த நிலையில் ரொம்பவும் உணர்ந்திருந்தார். அவர் சொன்னார், மகனே ஒன்றுமல்ல, நாம் ஆட்சியில் இருக்கும் போது யாரோ ஒருவனுக்கு அநியாயம் செய்திருக்கிறோம், அவன் தஹஜ்ஜுதில் எழும்பி அழுதிருக்கிறான், தஹஜ்ஜுதில் எழும்பி அழுதிருக்கிறான், அந்த அழுகைதான் எங்களை இங்கு வந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டதே, நாம் செய்த அநியாயத்தை மறந்து விட்டோம், ஆனால் மஹ்லூக்குகளுடைய ரப்பாகிய அல்லாஹ் பல வருடங்கள் கழிந்தும் அந்த பதுவாவை மறக்கவில்லை, அதனுடைய விளைவுதான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஹஜ்ஜுதுடைய துஆ, ஒரு அப்பாவியின் துஆ, ஒரு அப்பாவியின் அழுகை, அநீதி இழைக்கப்பட்ட ஒருவனின் அழுகை எவ்வளவு பாரதூரமானது என்பதை நாம் இங்கு உணர வேண்டும். அனைத்து முஸ்லீம்களும் அல்லாஹ்விடத்திலே நாம் நீதி கேட்க வேண்டும், சரியான ஆட்சியாளரை அமைக்கும்படி கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ், பூரா உலகத்திலும் வாழும் மூமினான ஆண்கள் பெண்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு விமோசனத்தை கொடுத்தருள்வாயாக. யாருக்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ அவர்களுக்கு நீ நீதியை பெற்றுக் கொடுப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக மிக மோசமான அசம்பாவிதங்கள் கட்டவிழ்த்து விடப்படுகிறதோ அங்கெல்லாம் முஸ்லிம்களை நீ பாதுகாத்துருவாயாக. சிறார்களை பாதுகாப்பாயாக, பெரியவர்களை பாதுகாப்பாயாக, பெண்களை நீ பாதுகாத்துருவாயாக, முஸ்லிம்களுடைய உயிர்களையும் உடைமைகளை நீ பாதுகாத்துருவாயாக, உரிமைகளையும் பாதுகாத்துருவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு யாரினால் நீதியும் நியாயமும் சுகிச்சமும் கிடைக்குமோ அவனை பற்றி நீதான் அறிந்தவன் ரஹ்மானே. அப்படியான ஆட்சியாளர்களை நீ இந்த நாட்டுக்கு தலைவர்களாக நீ நியமித்திருவாயாக. எல்லா சர்கள் இருந்தும் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களை நீ பாதுகாத்திருவாயாக. ஹைர்களுக்குரிய இடமாக இஸ்லாத்தையும் முஸ்லீம்களை நீ மாற்றிடுவாயாக. முஸ்லீம்கள் அனைவர்களும் ஒன்றுபற்று ஒற்றுமையாக வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.